நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் சௌந்தரம் சிதம்பரம் அவர்களே.
வணக்கம் செல்வி, எப்படி இருக்கிறீங்க? நலமா? நலமரியாவல்.
நன்றாக இருக்கின்றோம், நீங்களும் நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். கேமிங் அடிக்ஷன், அதாவது வீடியோ கேம்ஸ், நம்மில் பலர் விளையாடி வருகிறார்கள் இல்லையா? முதலில் இவ்வகையான விளையாட்டை ஏன் தேடி செல்கிறார்கள், யார் கூடுதலாக தேடி செல்கிறார்கள் என்று சொல்லுங்களேன்.
இந்த மாதிரி விளையாட்டு எல்லாருமே விளையாடுறதா, எந்த வயதுன்னு பாராபட்சம் கிடையாது. நம்ம அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வெளியில போய் விளையாடுவோம், பல்லாங்குழி இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்ப வந்து அதெல்லாம் இப்ப வந்து கணினியில விளையாடுறதுக்கு அளவுக்கு வந்துருதால வீட்டுல இருந்து விளையாடலாம். நம்மளுக்கு எங்கேயும் போக தேவையில்லை, பணம் செலவு இல்லை. பிள்ளைங்களுக்கு ஒரு ஐபேட கொடுத்தோமா, இதை கொடுத்தோமா, நீங்க விளையாடுங்க, நம்ம வேலைகளை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு பிஸியான ஒரு குடும்ப சூழல்ல இருக்கும் குழந்தைகள் நிறைய இந்த மாதிரி விளையாட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் இந்த 13 வயதினர்னு சொன்னா அவங்களுக்கு வந்து செல்ஃப் எஸ்டீம் அது வந்து ரொம்ப குறைவா இருக்கும். மற்றவங்களோட பேசுறதுக்கு அவங்க ரொம்ப கூச்சப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேமிங்ல தெரியாத ஒருத்தரோட விளையாடுறதுக்கு ரொம்ப அது ஒரு ஆர்வத்தோட விளையாடுவாங்க. அப்புறம் வந்து பெரியவர்களும் சரி, இப்ப வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு ஒன்னும் பண்ண முடியல, வேற என்ன செய்ய முடியும், மற்ற ஹாபிஸ் எதுவும் இல்லாதவங்க இது ஒரு சிறந்த வழிமுறையா அவங்க எடுத்து இதுல போறாங்க. இந்த கேமிங் அடிக்ஷன் சொன்னீங்கன்னா, நம்ம ஒரு மாத்திரை எடுக்கிறோம் இல்லையா, தலைவலின்னு சொன்னா பெனடால் எடு அப்படின்னு சொல்ற மாதிரி, நம்ம வந்து போர் அடிக்கிட்டா சரி போய் விளையாடுவோம், அந்த மாதிரி ஒரு இதுலதான் நாம ஈடுபடுறோம். நமக்கு பல பாதிப்புகளை உண்டாக்குது, பல சவால்களை கொடுக்குது.
சரி, நாங்கள் அதை பற்றி பேசுவதற்கு முன்னதாக, இந்த வீடியோ கேம்ஸ் விளையாடுபவர்கள் எல்லோரும் அடிமையாகி விடுகிறார்களா?
அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொன்ன, கட்டுப்பாடு இழக்கும் நிலையில் அவர்கள் அந்த வீடியோ கேம்ஸ்ல அடிமையாகிறாங்க. இப்ப நான் இன்னைக்கு வந்து ஒரு மணி நேரம் விளையாட முடியும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடோட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு மணி நேரம் தான் விளையாடுவேன், மிச்சம் வந்து மற்ற வேலைகளை பார்ப்பேன். அந்த கட்டுப்பாடு இழந்த நிலைமையில், அந்த போதையில அடிமையாகும் நிலைமையில உள்ளவங்க தான் அடிமையாகாங்க.
இதற்கு மற்ற காரணிகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது, அதாவது அந்த கட்டுப்பாடை இழப்பதற்கு மற்ற காரணிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா?
அவங்களுக்கு அதான் அந்த செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப குறைச்சிருக்கும், குடும்பத்துல வந்து உறவு முறையில விரிசல் இருக்கலாம், பெற்றோர் உங்க வேலை ரொம்ப அந்த வேலையில ஈடுபட்டு இருப்பாங்க, குழந்தைகள் தனித்து விடப்படுவாங்க. தனிமையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வகையில வந்து உதவி செய்யற மாதிரி இந்த ஆன்லைன் கேமிங்ல போறாங்க, வயதை பொறுத்து இருக்கு.
அப்படி என்றால் இப்படியான வீடியோ கேம்ஸ் போன்ற விளையாட்டுகளை விளையாடுபவர்களுக்கு ஏற்கனவே சில மனநல பிரச்சனைகள் இருக்கின்றன என்று நாங்கள் பார்க்கலாமா?
இருக்கலாம், இல்லாமலையும் இருக்கலாம். அந்த மாதிரி பாதிப்பு இருப்பவர்கள் அதிகமா இந்த விளையாட்டை நாடுவாங்க. பாதிப்பு இல்லாம அவங்களுக்கு அந்த நேரம் அதிக நேரம் கூடுதலா அவங்க கையில இருக்கும் பொழுதும் இந்த மாதிரி விளையாட்டுகளை நாடுவாங்க. இந்த கேள்விக்கு ஒரு பதிலும் கிடையாது, ஏன்னா இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லாம சவால்கள் இருக்கிறவங்க இருக்கிறாங்கன்னு பாக்கணும், அந்த சவால்கள் இதுக்கு காரணகர்த்தாவா இருக்கான்னு அதை பாக்கணும். ஆனா நீங்க கேட்க போனா இந்த மாதிரி மத்தவங்களோட பேசாம வித்ட்ராவல் சிம்டம்ஸ், இந்த குழந்தைகளுக்கு சில சமயத்துல இந்த செல்ஃப் எஸ்டீம் ப்ராப்ளம் இருக்கும், பூலிங் இதெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி குழந்தைகள் வந்து இதுல போகக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் ரிசர்ச் எல்லாம் சொல்லுது.
இப்படியான விளையாட்டுகளை விளையாடுபவர்களுக்கு இதில் விளையாடுவதனால் என்ன கிடைக்கிறது, அதாவது நேரத்தை அவர்கள் விரயம் செய்கிறார்கள், அது தவிர வேறு என்ன அவர்களுக்கு கிடைக்கிறது என்று சொல்லுங்களேன்.
நேரம் விரயமாகிறதுன்னு நம்ம கண்ணோட்டத்துல நம்ம பாக்குறோம், அவங்களுக்கு வந்து நேரம் விரயமாகல. அதுல வந்து ஒரு தெரியாதவரோட நம்ம வெளியில அவங்களுக்கு வந்து அந்த சோசியல் ஸ்கில்ஸ் இருக்காதவங்க இதுல வந்து அடிமை ஆவாங்க. அவங்களுக்கு இதுல வந்து விளையாடுவதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குது, அந்த டோபமைன் சொல்லுவோம், அது சுரக்கிறதால அது அவங்களுக்கு இன்னும் ஹைப்பர் ஆகுறாங்க, விளையாடுறதுக்கு அந்த போதைக்கு அடிமை ஆகுறாங்க, அந்த கட்டுப்பாடை இழக்கக்கூடிய நிலைமை வருது.
விளையாடுபவர்கள் எல்லோரும் இதற்கு அடிமையாகி விடுவது இல்லை என்று கூறினீர்கள். அப்படி என்றால் அடிமையாகி வருவதை எப்படி கண்டறிவது என்று சொல்லுங்களேன்.
அடிமையாகி வருவதை எப்படி கண்டறிவதுன்னா, அவங்க வந்து நம்ம கூட பேசாம இருக்கிறது, அவங்களுடைய நடவடிக்கைகள்ல மாற்றம் இருக்கிறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து பதற்றம், கோபம் இதெல்லாம் வர்றது, யாரு கூட பேசாம அதிக நேரம் தனிமையில செலவிடுறது, அப்ப நம்ம வந்து பாக்கணும் என்ன நடக்குது என்னங்கிறது. குழந்தைகளா இருந்தா பள்ளிக்கூடத்திற்கு போகாம இருக்குது, பள்ளி பாடங்களை செய்யாம இருக்கிறது, பிறரோட பேசாம மனசு விட்டு பேசாம அதுல மாற்றம் இருக்கும். எப்போதும் நம்ம குழந்தைங்க நம்ம பேசிட்டு இருந்தவங்க மாற்றம் இருக்குதுன்னு அதை பாக்கணும். இப்ப பெரியவர்களா இருந்தா சரி, வந்தோன்னா ஒண்ணுமே பேசாம அறைக்குள்ள போய் சாத்திக்கிட்டு உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்களா என்னன்னு நம்ம பாக்கலாம். அவங்களோட நடவடிக்கைகள்ல மாற்றங்களை நம்ம பாக்கணும். எப்போது இருக்கிறத விட வேற மாதிரி இருந்தாங்கன்னா என்ன என்ன நடக்குதுன்னு நம்ம கண்டறியணும்.
வீடியோ கேம்ஸ் விளையாடுவதில் அடிமையாவதினால் ஏற்படும் பாதிப்புகளை விளங்கப்படுத்துங்களேன்.
வீடியோ கேம்ஸ் விளையாடுறதால பாதிப்புன்னு சொன்னா ஒண்ணு நேரம், இன்னொன்னு பணமும். இப்ப சமீப காலத்துல வந்து பணமும் கேக்குறாங்க. ஏன்னா ஒரு கேம் விளையாடும் பொழுது அடுத்த கேம் விளையாடுறதுக்கு பணம், அதை தெரிஞ்சுக்கிட்டு பணம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை வாங்கி நிறைய பணம் அதுல விரயமாகுது. நேரமும் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க குடும்பத்தோட செலவிடும் நேரம், வெளியில போறதோ எதுவும் இல்ல, ஒரு சோசியல் கான்டாக்ட் எதுவும் இல்லாம அவங்க தனிமைப்படுத்தப்படுறாங்க, மன உளைச்சலுக்கு ஆளாறாங்க. இந்த மாதிரி பாதிப்புகள் நிறைய ஏற்படுது. உறவுகள், உறவு முறைகள்ல விரிசல் ஏற்படுது, வேலை வாய்ப்புகள் இழக்கிறாங்க, பணம் நிறைய இழக்கிறாங்க இந்த மாதிரி விளையாட்டுகள்ல ஈடுபடும் பொழுது. குழந்தைகளை விட பெரியவர்கள் வந்து இதுக்கு அடிமையாகும் பொழுது நிறைய பணம் இழப்பு உண்டாகிறது. ஓகே, நம்ம வந்து நேரம் விரயத்தை பத்தி சொன்னேன், பணம் விரயம் பத்தி சொன்னேன், மனது ஆரோக்கியம் அதுவும் வந்து சீர்கெடுது. அப்புறம் வந்து நம்மளுடைய கண்கள், உடல்நிலை, ஏன்னா அந்த ஆன்லைன் கேமிங்ல விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது அதுலயே எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்காங்களோ அதனால நிறைய நம்ம உடல் உபாதைகள் ஏற்படுது. அதுவும் கண் பார்வை நிச்சயமா பாதிக்கப்படுது. சின்ன குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் நம்ம கணினியில வேலை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியும் அது வந்து ஒரு முக்கியமானது. அந்த அறிகுறிகள் கூட நீங்க பார்த்தா, இந்த மாதிரி பாதிப்புகளை பார்த்தா நம்ம வந்து கேமிங் அடிக்ஷன் ஆயிருக்காங்கன்னு கூட கண்டுபிடிக்க முடியும். நம்ம சும்மா உட்கார்ந்துருக்க முடியாது, சாதாரணமா ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்க முடியாது. ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எழுந்து நின்று நீங்க ஸ்ட்ரெச் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றோம், வேலையிலே அதான் சொல்றாங்க. அது போல இந்த மாதிரி விளையாட்டுகள்ல ஈடுபடும் பொழுது 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் இல்ல கூடுதலாவே இருப்பாங்க. கை கால்கள் எந்த ஒரு அசைவும் இல்லாம இருக்கும் பொழுது பிற்காலத்துல வயது ஏற ஏற அவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ், வேற வந்து பேக் பெயின் ரொம்ப ஜாஸ்தி வரும், கண் வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆர்த்ரைட்டிஸ் விரல்கள்ல ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படும். அப்புறம் வந்து இந்த நேரத்துல வந்து அவங்க வந்து சாப்பாடு தண்ணி இதெல்லாம் குடிக்காம இருக்கிறதால டீஹைட்ரேஷன் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால மனோநலம் பாதிக்கும், உடல் நலம் பாதிக்கும்.
இதிலிருந்து எப்படி வெளிவருவது என்று சொல்லுங்கள், எங்கே உதவி பெறுவது என்றும் சொல்லுங்கள்.
இதுல இருந்து எப்படி விடுபடுவதுன்னா, முதல்ல வந்து நீங்க வந்து யாருக்கு இந்த அடிக்ஷன் இருக்குன்னு பாக்கணும். சின்ன குழந்தையா இருந்தா பெற்றோர்கள் வந்து கண்டறியலாம். இந்த கேள்வியை தான் நம்ம கேட்டுக்கணும், ஏன் அவங்க இதுல ஈடுபட்டிருக்காங்க, எதற்காக, எப்படி, எவ்வாறுன்னு அந்த கேள்விகளை போட்டு நம்ம கேட்டுக்கிட்டோம்னு சொன்னா, கேட்டுக்கிட்டு சரி இத வந்து உங்களால இந்த பிரச்சனைய எதிர்கொள்ள முடியுமா, இல்லைன்னா தயவு செய்து உதவி நாடவும். நீங்க உங்களுடைய மருத்துவர்கிட்ட போகலாம், மருத்துவர் மூலமா நீங்க வந்து ஒரு ரிஃபரல் வாங்கிட்டு போனா பல்க் கவுன்சிலர்ஸ் அவங்கள பாக்கலாம், இல்ல மெண்டல் ஹெல்த் கேர் பிளான்ல குடும்ப நல ஆலோசகர்கள் பாக்கலாம். அதோட நீங்களே உங்க வீட்டுல அவங்கள வந்து வழி மாற்றணும் அப்படின்னு நினைச்சா அவங்களுக்கு மாற்று வழிகளை கண்டறியணும். மாற்று வழிகள்னு சொன்னா, இப்ப அவங்க இந்த கேமிங் இதுல இருக்காங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்காங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிங்க, 2 மணி நேரத்துக்கு கொடுங்க. அப்புறம் வேறொரு நடவடிக்கைகள்ல ஈடுபடலாம். இப்ப நான் வாங்க நம்ம நடக்க போவோம், வாங்க வெளியில போய் தோட்டத்துல வந்து ஏதாவது செய்வோம், இல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து சமைப்போம், இப்படியான நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் குழந்தைகள் 13 வயதினருக்கு. பெரியவர்களா இருக்கவங்களுக்கும் இதேதான், இந்த மாதிரி மாற்று வழிகளை கண்டறியணும். இப்ப நீங்க குடும்ப நல ஆலோசகர்கள்ட்ட போனீங்கன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிபிடின்னு ஒரு முறை இருக்கு, சிகிச்சை முறை, அது அறிவு சார்ந்த சிகிச்சை. அதாவது இப்ப நம்ம மனசு வந்து இந்த டோபமைன் அந்த போதைக்கு அடிமையாகி போயிட்டு இருக்குல்ல, அது வந்து மனம் திருப்புறதுக்கு இந்த மாதிரி வழிமுறைகள்ல பேசி நமக்கு வழிக்கு கொண்டு வருவாங்க. நிறைய வந்து உதவிகள் இருக்கு, ஹெல்ப் லைன் இருக்கு, ரிச் அவுட்னு ஒண்ணு இருக்கு, RECHOUTனு ஒரே வார்த்தை. அந்த இணையதளத்திற்கு போனீங்கன்னா நிறைய பாதிப்புகள் எப்படி இருக்கு, ஆதரவு குரூப்ஸ் இருக்கும், சப்போர்ட் குரூப்ஸ் இருக்கும், அது ஆன்லைன்லயே பேசுறது கூட வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது வந்து லைஃப் லைன் வந்து எந்த நேரத்திலயும் பேசலாம், 24 மணி நேரமும் இருக்கும், அவங்க உதவி அழைப்புல இருப்பாங்க, பேசலாம் அவங்கள்ட்ட. அடுத்தது வந்து பியாண்ட் ப்ளூ, பியாண்ட் ப்ளூன்னு சொன்னா அவங்க வந்து இதனால ஏற்படும் மனசோர்வு, என்சைட்டி, டிப்ரெஷன் சொல்றோம்ல, அதை அவங்க வந்து கொஞ்ச நேரம் அவங்களுக்கு என்ன செய்யலாம், மாற்று வழிமுறைகளை கண்டுபிடிச்சு அவங்க இந்த மாதிரி இடத்திற்கு நீங்க இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு வந்து கிட்ஸ் ஹெல்ப் லைன் ஒன்று இருக்கு, அதுல வந்து ஒவ்வொரு வயதினருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சப்போர்ட் குரூப் இருக்கும். அவங்க அந்த இணையதளத்துக்கு போய் அவங்களோட பேசலாம். இதை விட நான் ஒண்ணு சொல்றது, நம்ம வந்து எப்போதுமே இந்த மாதிரி போதை மாதிரி நிகழ்வுகளுக்கு அடிமையாகும் பொழுது நீங்க கொஞ்சம் பின்னாடி வாங்க. பின்னாடி வந்து முதல்ல உங்களுடைய தேர்வு, இதை நீங்க தேர்வு பண்ணிருக்கீங்களே இது சரியா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். அடுத்து வாய்ப்பு, வேற ஏதாவது வாய்ப்பு வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா மாற்றம் வரும். இதுதான் நம்ம வந்து பண்ணணும், செய்யணும். ஆனா இந்த உதவிகளை நாடுங்க. அவங்கள்ட்ட நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுமோ அதெல்லாம் இல்ல, பேர் கொடுக்க வேண்டியது இல்ல, பேர் சொல்லாமே நம்ம வந்து அவங்கள்ட்ட பேசலாம் செய்யலாம். எந்த நேரத்திலயும் அவங்க வந்து உதவி புரிவாங்க. சிபிடி, அறிவு சார்ந்த சிகிச்சை முறைன்னு சொல்றது வந்து அது நிச்சயமா பலனளிக்கும். நாம ஈடுபடணும், நம்ம வந்து இங்கிருந்து உதவிகளை கொடுக்கலாம், உதவி வாங்குறவங்க வரணும், அதுல ஈடுபடணும், சொல்லக்கூடிய விஷயங்களை கிரகிச்சுக்கிட்டு அதை செய்யணும்.
இதற்கு கூட வசிப்பவர்களுடைய ஆதரவும் தேவை என்று சொல்லுகிறீர்கள் இல்லையா?
நிச்சயமா, ஏன்னா இவங்க இந்த மாதிரி உதவி முறைகளுக்கு, உதவி அழைப்புகளுக்கு போகும் பொழுது அவங்களும் நம்ம கூட இருக்கிறவங்க, கணவனுக்கு இந்த மாதிரி மனைவியோ இல்ல பெற்றோர்கள் குழந்தைகளுக்கோ இந்த மாதிரி போய் அவங்க பக்கத்துல இருந்து அவங்களுக்கு வேற எந்த வகையான உதவிகளை செய்யலாம்னு பாக்கலாம். ஏன்னா மாற்று வழிகள் இவங்க வந்து உதவி பண்ணத்தான் வேணும், ரெண்டு பேரும் சேர்ந்துதான் செய்யணும். குழந்தைகளா இருந்தா சரி, மாற்று வழிகள் என்ன செய்யலாம், இந்த மாதிரி சிகிச்சை முறைக்கு இந்த மாதிரி எல்லாம் போகும் பொழுது வந்து வீட்டுல வந்து இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது இவங்களுடைய ஆதரவு வேணும். இந்த மாற்று வழிகள் கண்டுபிடிக்கும் பொழுது அவங்களோட சேர்ந்து செய்யும் பொழுதுதான் உறவு பலப்படும், அவங்களுக்கு இன்னும் நம்மளுக்கு உதவி பண்றாங்க, நம்ம தனித்து விடப்படலன்னு ஒரு எண்ணம் ஏற்படும்.
மிக நன்றி சௌந்தரம் சிதம்பரம் அவர்களே, மிக தெளிவாக விளங்கப்படுத்தி இருந்தீர்கள். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பினை கொடுத்து இந்த மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் உங்களுடைய பணி சிறக்க எனது வாழ்த்துக்கள். நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.